காலை வணக்கம் நேர்கள். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 21 வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு பராபவ வருடம், ஆவணி மாதம் 4 இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ரஃபி உல் அவ்வல் மாதம் 8
வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் உண்மை வாய்மை மெய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும். இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 30 வாய்மை என்னும் அதிகாரத்தின் 9 299 குறள். உலகில் உள்ள இருளை போக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்கு என்பதற்கு முழுமையான பொருத்தம் உடையன அல்ல. சான்றோர்களுக்கு பொய்யாமையாகிய விளக்கே சிறந்த விளக்காகும். வாய்மை அகத்து இருளை போக்கும் என்பதை விளக்கும் குறள் இது. எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இல்லறத்தான் குறிக்கோள் புகழ், துறவிக்கு குறிக்கோள் மெய்யுணர்வு. இவ்விரண்டு வகையார்க்கும் தத்தம் குறிக்கோளை அடையும் வழி உண்மை தவறாமைதான். மெய்யுணர்வை அடையும் வழி சத்விசாரம் என்ற உண்மை பற்றிய ஆராய்ச்சி மிகவும் அவசியம். அதை ஆராய்ந்து இயற்கையையும் மனித சக்தியும் அதற்கு அடங்கியவையே என்று சான்றோர் தெரிந்து கொள்வர். அந்த உண்மைக்கு மாறுபாடின்றி வாழ்வர். விளக்கேற்றி வைத்தால் பொருளின் தோற்றத்தை காட்டும், தன்மையை காட்டுமா? சூரியன் முதல் வீட்டு விளக்கு வரை வெளியிருளை போக்கும். அக இருள் அறியாமையை போக்குமா? மெய்யுணர்வே அறியாமையை போக்கும். உண்மையை ஆராய்ந்து அறியும் சிந்தனையும் நம் வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்து சோதனைகளுக்கு ஈடுகொடுக்கும் தவமும் இறைவனை நாடி அடிவணியும் அடக்கமும் பற்றற்ற துறவும் தான் மெய்யுணர்வை அடையும் வழி. உண்மையை கடைப்பிடிப்பதிலும் சோதனைகளை தாங்குவதிலும் இறைவனின் துணையும் உண்டு. அவ்வாறு வாழும் சான்றோரின் உள்ளத்தில் அவன் சுடர்விட்டு விளங்குகின்றான். எல்லா பொருள்களின் உண்மையையும் அவர்கள் அறியுமாறு செய்கிறான். உலகியலில் பொய்யாமல் வாழ்வது என்பது தான் கொடுத்த வாக்கு தவறாமல் இருப்பது. ஞான வாழ்வில் பொய்யாமை யாது? உலகப் பொருள்களை படைப்பவன் இறைவன்தான். ஆகவே அவனே அவற்றின் உரிமையாளன். அவற்றை நமது என கருதுவது உண்மைக்கு மாறானது. உயிருக்கு அறிவூட்டுபவன் இறைவன். எனவே அதன் தலைவன் அவனே. அதற்கு மாறாக ஒருவன் நானே யாவற்றுக்கும் அதிகாரி என்று கூறுவது பொய். உலகப் பணிகள் யாவும் இறைவன் விதித்தவை. அவற்றை நம் பணி என்பதும் அவற்றின் பலனை விரும்புவதும் உண்மைக்கு மாறானவை. எனவே பொருள்களை நமது என கருதி பற்று வையாமையும் செயல்களை இறைவனின் பணி என்று பயனில் பற்று வையாமல் செய்து வாழ்தலும் தாம் ஞான வாழ்வில் பொய்யாமை ஆகும். இந்த விளக்கே இறைவனையும் நம்மையும் நன்றாக காட்டும் விளக்கு. மற்ற விளக்குகள் எல்லாம் இவ்வாறு காட்ட மாட்டா. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 வாய்மை என்னும் அதிகாரத்தின் 9 குறள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்றைய நற்காலை பொழுதில் நச்சிந்தனை பகுதியில் வாழ்க்கையின் தத்துவத்தை பேசிய பலர் குடும்பத்தில் அன்பு காட்ட மறந்து வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். இந்த கருத்தை விளக்குவதாய் அமைந்த சிந்திக்கும் கதை கேட்போம் வாருங்கள். ஒரு மனிதர் சாலை ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது தெரியாமல் இன்னொரு நபர் மீது இடித்து விட்டார். தெரியாமல் இடித்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று இவர் கூற, பரவாயில்லை என்று அவர் சொல்ல, இருவருமே கண்ணியத்துடன் புன்னகைத்து கொண்டு விடைபெற்றார்கள். அவர்களுடைய மனஸ்தாபத்திற்கான காரணம் இல்லாமல் போயிட்டு. அதே மனிதர் வீட்டிற்கு வந்து இரவு உணவை முடித்து திரும்புகையில் அவருடைய மகன் அவருக்கு பின்னால் நின்றிருந்தான். கைகளை பின்னால் கட்டியபடி தந்தை திரும்புகையில் அவனை தெரியாமல் இடித்து விட்டார். கோபம் கொண்டவராய் மகனை பார்த்து, வழியில் நிற்காதே, ஓரமாய்ப்போ என்றார். சிறுவன் முகம்பாடி போய் விலகினான். இரவு தூங்குகையில் அவர் மனதிற்குள் ஒரு சிந்தனை ஓடியது. வழியில் யாரோ ஒருவரிடம், நாகரீகமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளத் தெரிந்த எனக்கு சொந்த மகனிடம் அப்படி நடந்து கொள்ளத் தெரியவில்லையே என்று மனதிற்குள் எண்ணியவராய் நேராக எழுந்து மகனின் படுக்கையறைக்குச் சென்றார். உள்ளே மகன் தூங்காமல் விசும்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிவந்து இருந்தன. அவனுடைய தலையை வருடிய தந்தை, என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடம் அப்படி பேசியிருக்கக் கூடாது என்றார். சிறுவன் திரும்பினான். சிறுவனின் கண்களில் இருந்த கவலை சட்டென்று மறைந்தது. எழுந்து உட்கார்ந்தான். வேகமாக கட்டிலிலிருந்து கீழே குதித்து கட்டிலின் அடியில் வைத்திருந்த பூங்கொத்தை தந்தையின் கைகளில் கொடுத்தான். இன்றைக்கு வெளியே சென்றபோது இந்த பூக்களை பார்த்தேன், உங்களுக்கு பிடிக்கும் என்று வாங்கி வந்து உங்களிடம் கொடுத்து ஆச்சரியமூட்டவே அங்கே மறைந்திருந்தேன் என்று கூறவே தந்தையின் கண்களில் கண்ணீர் துளித்தது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அன்பினால் நிரப்பப்படாவிட்டால் அது வெறுமையாகவே இருக்கும். பணமே மகிழ்ச்சியினை தரும் என்பது தலைமுறைக்கு தரப்பட்டிருக்கும் தவறான பாடம். மகிழ்ச்சியை சதுர அடிகளில் வாங்க முடியாது. எனவேதான் ஏழைகளால் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்த அளவுக்கு பணக்காரர்களால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது. குடும்பங்களில் அதிக நேரம் செலவிடுங்கள். அன்பை அதிகமாக சம்பாதியுங்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கும். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க செல்வி திவ்யா திலீபன். திரு திலீபன் சுகன்யா தம்பதியினரின் மகளான திவ்யா திலீபனின் பதிவினை கேளுங்கள்.
சங்க நாடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா திலீபன் ஆகிய நான் தமிழ் மொழியின் பெருமை பற்றி உதியாத உள்ளேன். தமிழ் என் தாய்மொழி. என் தாய்மொழியின் பெருமை கூறுவது என் தாயின் பெருமை கூறுவது போலாகும். தமிழ் என்பது மொழியை மட்டுமல்ல, அதை பேசும் மக்கள் சமூகத்தையும் அவர்களது நிலப்பதப்பையும் பண்பாட்டையும் வாழ்வியல் முறைகளையும் சேர்த்து குறிக்கின்றது. இலக்கிய பதிப்புகளையும் கலை பதிப்புகளையும் கொண்டதால் செம்மொழி என எந்நாட்டினராலும் எடுத்து கூறுவதும் சிறப்பு வாய்ந்தது நம் தமிழ் மொழி. தொல்காப்பியம் உதமையால் தொன்மையானது. வல்லோசை கொண்ட வெல் எழுத்துக்கள் உதமையால் வெண்மையானது. மெல்லோசை கொண்ட மெல் எழுத்துக்கள் உதமையால் மென்மையானது. தமிழ் மொழி தெய்வத்தன்மை உடையது. சான்றோர்கள் தமிழ் தெய்வம் என்றும் தமிழ் தாய் என்றும் போற்றுகின்றார்கள். சிந்தைக்கும் விந்தைக்கும் நூல்கள் பல தந்தது நம் தமிழ் மொழி. ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதுபோல நம் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்த திருக்குறள் ஒன்றே போதும். தமிழ் தமிழ் என்று திரும்ப திரும்ப கூறிப்பார். அது அதில் அமழ்ந்து அமழ்ந்து என்ற ஓசை வரும். நம்மை பத்ததும் தமிழ், நம்மை வளர்த்ததும் தமிழ், நம்மை தாளாத்தி தூங்க வைத்ததும் தமிழ். தமிழ் தமிழ் மொழியாய், தமிழ் தாயாய், நாட்டு மக்களாய், மக்களின் வாழ்வாய், வாழ்வின் வளர்ச்சியாய் வளர்ந்து பொங்கி பெருகிற வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூடி முடிக்கிறேன். வணக்கம்.
திவ்யா தில்லைவனின் பதிவினை தொடர்ந்து வருவது லீனா சைனியின் பதிவு. நௌஷாத் ரசானா தம்பதியினரின் மகளான லீனா சைனியின் பதிவினை கேளுங்கள்.
சங்கநாத நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று ஒரு சிறு கதையை கூற வந்திருக்கும் நான் லீனா சைனி. ஒரு பிரபலமான நடிகர் இருந்தார். அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு புகைப்படங்கள் எடுப்பார்கள். இதனால் அவர் தனது புகழை பற்றி மிகவும் பெருமைப்பட்டார். ஒரு நாள் அவர் சாதாரண உடையில் ஒரு நகரத்திற்கு சென்றார். அங்கு யாரும் அவரை அடையாளம் காணவில்லை. சிலர் அவரை கவனிக்கவே இல்லை. அதே நேரத்தில் ஒரு சாதாரண மனிதரிடம் அவரும் மரியாதையாக பேசிக் கொண்டிருந்தார். நடிகர் அதற்கான காரணத்தை கேட்டபோது அவர் எப்போதும் மற்றவர்களுக்கும் உதவுவார், அதனால்தான் எல்லோருமே அவரை மதிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த நாளில் நடிகர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். புகழும் பணமும் தற்காலிகமானவை, ஆனால் நல்ல குணமும் பிறருக்கு செய்யும் உதவியும் தான் ஒருவரை உண்மையாக மதிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
பிரச்சனைகள் தீர என்ன வழி? பிரச்சனைகள் எங்குதான் இல்லை, அங்கெங்கெண்ணாதபடி கடவுளை மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் வல்லமை பிரச்சனைகளுக்கு உண்டு. பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, யோசிக்க வேண்டாமா? தொழில் நிறுவனங்களில் பாருங்கள், ஊழியர் சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல். பொறுப்பற்றவர்கள் என்று ஊழியர்களை நிர்வாகம் குற்றம் சாட்டும், நிர்வாகத்தை ஈவிரக்கமற்ற இரத்தத்தை உறிஞ்சும் என தொழிற்சங்கம் குற்றம் சாட்டும். தவறு உண்பக்கம், நியாயம் என்பக்கம் என்கிற அழுத்தமான எண்ணம் ஆச்சரியமாக இரண்டு பக்கத்திலும் இருக்கும். கணவன் மனைவி தகராறுகள் கூட இதே வாதம் எதிரொலிக்கும். நான் செய்வதெல்லாம் சரி, ஆனால் அவர் அல்லது அவள் செய்வது எல்லாம் தப்பு. தவறு தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற ஆவேசம் மாத்திரம் இருபக்கத்திலும் அலையறியும். பெற்றோர்கள் ஆசிரியர்களை குறை கூறுவார்கள், பிள்ளைகளை கெடுப்பதே பெற்றோர்கள் தான். டிவி டிவி என்று சேனல் மாற்றி பார்க்கிற பெற்றோர்களால் தான் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவதே இல்லை, கெட்டுப் போகிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக அடுக்குவார்கள் ஆசிரியர்கள். உண்மைதான், உலகின் எல்லா பாகங்களிலும் பிரச்சனை, சண்டை, வேதனை, பகை இப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் என்றால் அப்படித்தான். பல மனிதர்கள் புழங்கும் இடத்தில் பிரச்சனை வராதா என்ன என்று சிலர் இதனை நியாயப்படுத்தவும் செய்வார்கள். திரு ரங்கராஜன் என்ற நல்ல சிந்தனையாளர் ஆயிரக்கணக்கான மக்களை நல்வழியில் ஆட்படுத்தும் தலைமை பண்பு மிக்கவர். இதற்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிறார், கவனமாக கேளுங்கள். ரெண்டு மனிதர்கள் இருக்கும் இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எழுகிறது என்றால் ஒருவர் காரணமாக இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் இருவருமே கூட காரணமாக இருக்கலாம். பிரச்சனைக்கான காரணம் நபர்கள் அல்ல, அவர்களிடம் நல்ல முதிர்ச்சி இன்மைதான். இரண்டு பேர் சண்டையிடும் இடத்தில் எல்லாம் கண்டிப்பாக அங்கு ஒரு முதிர்ச்சியற்றவர் இருக்கிறார் என்பதே ஆழமான உண்மை. முதிர்ச்சி உள்ளவர் முதிர்ச்சியற்றவரோடு தொடர்ந்து சண்டை பிடிக்கலாமா? முதிர்ச்சியின்மையை உணர வேண்டும் அல்லது உணர்த்த வேண்டும். முதிர்ச்சி என்பது என்ன? ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்கிறேன். இமயமலையின் சாரலில் இரண்டு சன்னியாசிகள் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு சுவாமிக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. ஏன் சுவாமி, நாம் இருவருமே கொஞ்ச நேரம் எதற்காவது சண்டை போடுவோமா? நாம் சண்டையே போட்டதில்லை என்றார் முதல் சுவாமி. ஆஹா, போடுவோமே, ஆனால் எதை வைத்துக் கொண்டு எப்படி சண்டை போடுவது? நமக்குள் சண்டை போட விஷயங்களே இல்லையே என்றார் இரண்டாம் சுவாமி. கையில் சின்ன ஒரு கல்லை எடுத்து உருட்டியபடி, அதற்கென்ன, இதோ இந்த கல் இருக்கிறது, இது போதும் நாம் சண்டை போட, நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஏய் சாமி, இந்த கல் என்னுடையது, அதை ஏன் நீர் உருட்டுகிறீர், இது என்னுடையது, இது என்னுடையது என்ற சண்டையை தொடங்கினார் முதல் சுவாமி. சரி வைத்துக் கொள்ளுங்கள் என்றபடி பட்டென்று கல்லை கீழே வைத்தார் இரண்டாம் சுவாமி. சப்பென்று சண்டை முடிந்து விட்டது. இனி எப்படி சண்டை போடுவது? முதிர்ச்சியற்ற மனிதரே சண்டையிட முடியும். சண்டை போடுகிற எதிர்த்தரப்பில் உள்ளவர் மட்டும் முதிர்ச்சியற்றவர் என்ற பொருள் இல்லை. நீங்களும் முதிர்ச்சியற்றவர் தான். முதிர்ச்சி உள்ளவர் என்றால் சண்டை உடனடியாக நிறுத்தப்படும், சரிதானா? ஒரு காலத்தில் எனக்கு பிரச்சனையாக தென்பட்டது வளர்ந்த பிற்பாடு பிரச்சனையாக தென்படாது. சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். ஒரு காலத்தில் பள்ளியில் எந்த தலைமை ஆசிரியரை கண்டு நான் நடுங்கினனோ அவரை கண்டால் இப்போது நடுங்க மாட்டேன். காரணம், நான் வளர்ந்து விட்டேன். ஆரம்ப காலங்களில் அஸ்மா சிலரை வாட்டி எடுக்கும். ஆனால் அதன் காரணம் மருந்துகள், தடுப்பு முறைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் அத்துப்படியாகிவிட்டால் அது ஒரு பிரச்சனையே அல்ல. நபர்களும் அவ்வாறே, நாம் வளர வளர பழைய பிரச்சனைகள் பிரச்சனைகளே அல்ல என்பது புரிய வரும். இன்றைய முதிர்ச்சியோடு நேற்றைய பிரச்சனைகளை பார்க்கும் போது அவை பிரச்சனையே அல்ல என்று உணர்கிறோம் அல்லவா? அந்த உணர்வோடு இன்னும் ஆழமாக சிந்தித்தால் இன்றைய பிரச்சனைகள் நாளைய முதிர்ச்சிக்கு முன்பு ஒரு பிரச்சனையே அல்ல என்பது புரிய வரும். எனவே இன்றைய பிரச்சனைகளை இன்றைய முதிர்ச்சியுடன் சந்தித்தால் பிரச்சனைகள் தீராது. நாளைய முதிர்ச்சியுடன் சந்தித்தால் பிரச்சனைகள் பிரச்சனைகளே அல்ல, அவை போய்விடும். இதை புரிந்து கொண்டால் இந்த நாள் ஒரு இனிய நாள்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்த்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பாரே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்த்.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே, உலக தமிழ் உறவுகளை வணக்கம். அழகு பற்றி தமிழர்கள் ஆழமாக சிந்தித்தார்கள். ஈஸ்தீசம் என்கிற அழகியல் சங்க இலக்கியத்தில் நிறைய உண்டு. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்ட நாலடியாரில் ஒரு புலவர் சொல்லுவார், கல்வி தான் அழகு அப்படிம்பர். விளம்பிநாகனார்னு ஒருத்தர், அவர் நான்மணிக்கடிகளை என்ன சொல்வார், அறந்தான் அழகும்பர். நம்முடைய தண்டலையார் சதகம், முகத்துக்கள் இருக்கக்கூடிய கடுக்கன் தான் அழகுன்னு சொல்லும். எது அழகு அப்படின்னு நம்முடைய பழம்புலவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சொன்ன அந்த கருத்துக்களை பார்ப்போம் நண்பர்களே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நாலடியார் சொல்லுது, குஞ்சினா ஆண்மை இருந்தத்தான், கூந்தல்னா பெண் மயிர் அத்தான். இந்த ஆண்களுக்கு மயிர் அழகா முடிவெட்டிக்கிட்டு வரானே அது அழகில்ல, குடுந்தானை கோட்டழகு. அந்த ஆடையை வந்து விதவிதமா வளைவுகள்லாம் போட்டு வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு ஆடை அணிந்து கொண்டு வருகிறானே அதுதான் அழகு என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? அதுவும் அழகில்ல. ஒரு மங்கை மஞ்சள் முகம் பூரா பூசிக்கிட்டு நிறைவா அழகுன்னு நினைக்கிறாளே, அது அழகுன்னு நினைக்கிற அதெல்லாம் கிடையாது. கல்வி கூட எப்போ அழகுன்னா நடுநிலையோடு இருக்கணும். நான் எப்போதும் நெஞ்சத்தில் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன்னு நினைக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யாத நடுநிலைமையோடு கூடிய கல்வி அழகை அழகு. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமையால் கல்வி அழகை அழகு. சரி, நான்மணி கடைகளை விளம்பினாகனார். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அழகுப்பா. குளத்துக்கு அணிம்ப தாமரை, தாமரப்பூ நிறைஞ்சிருந்தா குளத்துக்கு அழகு. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், பெண்ணுக்கு வந்து அணிகலன்கள்லாம் இல்லைல்ல, நாணம் தான் பெரிய அணிகலன். தனக்கு அணி என்ப தான் செல் உலகத்து அறம். ஒரு மனிதனுக்கு எது அறம்னு கேட்டா அவன் செய்கிற அறம் தான் அழகு. இப்ப நண்பர்களே, ஒருத்தர் வந்து மயிர் அழகில்ல மஞ்சள் அழகில்லன்னு சொல்லிட்டு கல்வி அழகே அழகுனார். ஒருத்தர் வந்துட்டு நெல்லும் கரும்பும் நிலம் மாதிரி இதுக்கு குளம் மாதிரி தனக்கு அணியான் தான் செல்லும் உலகத்து அறம் அறம் அழகு அப்படின்னாரு. நம்ம தண்டலையார் சதகம் இதை எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம்னா, ஓதரிய வித்தை வந்தால் உயரிய சபைக்கு அழகாகும். ஒரு அறையில உயர்ந்த கலை உயர்ந்த கல்வி, அதுவும் ஓதுதல்னா கற்றல், நல்ல கல்வி புலமை அழகு, அல்லது உயர்ந்த கலை வித்தைன்னா நல்ல கலை. ஒருத்தர் வந்து நல்ல இசைக்கலைஞராக இருப்பார், நல்ல ஓவிய கலைஞராக இருப்பார், ஏதோ அல்லது நல்லா சிலம்பாட்டான். அப்போ இவர் கற்றிருக்கிற இந்த கலை தான் அந்த அவையில அவரை பற்றி பேசும். ஒருத்தனுக்கு அறிவு இருந்தால் மட்டும் அது அழகில்ல, ஈதலுடன் அறிவு வந்தால் அந்த உயர் குணங்கள் இருக்கின்றனவே அந்த உயர் குணங்களுக்கெல்லாம் அது அழகாகும், இனிய குணங்களுக்கு அழகாகும் ஈதலுடன் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, நீதி பெறும் தண்டலையார் திருநீரு மெய்யுக்கு அழகு. உடலுக்கு அழகு எதுன்னு கேட்டால் திருநீரு, அவர் வந்து அவர் சைவர் புலவர், அதனால திருநீர் தான் அழகு அப்படின்னார். அதுவும் நிறைய அழகு அப்படின்னார், மெய்யிக்கு அழகாய் நிறைந்து தோன்றும் அப்படின்னார். அதெல்லாம் விட நண்பர்ல, காதில் அணி கடுக்கணிட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆடவர்கள் காதுக்கு கடுக்கன் அணிவது என்பது இருக்கிறதே தமிழகத்திற்கு கூடிய வந்து நெடுநாள் வழக்கம் நண்பர்ல. ஆடவர்கள் வந்து உடல்ல சந்தனம் அணிவார்கள், தோள்ல மாலை அணிவார்கள், உடல்ல பூக்களை சுற்றி கொண்டு இருப்பதும் கூட உண்டு. அது மாதிரி இந்த கடுக்கன் இருக்கிறத இன்னும் கூட தமிழ்நாட்டு சிற்றூர்களில் முதியவர்கள் இளையவர்கள் கூட இப்போ கடுக்கன் அணிஞ்சுக்கிறாங்க, அழகா இருக்கும் அந்த கடுக்கன். அதனால அவர் சொல்றார், காதில் அணி கடுக்கன் இட்டால் முகத்தினுக்கு அழகாகும் தானே. அப்ப தண்டலையார் சதகம் முகத்துல வந்து நீங்க எது அழகாக தோன்றும் அப்படின்னா கடுக்கன் தான் அழகாக தோன்றும். ஏங்க பெண்கள் பொட்டு வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் விட, இல்லை மூக்கு முழியா இருக்காங்களே அதெல்லாம் விட, நல்ல கூந்தல் இருக்குதே அதெல்லாம் விட, காதில் கடுக்கன் தான் ஒரு ஆடவனுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ஆடவர்களும் கூந்தல் வைத்திருந்தாரு, அதுக்கு பேர் குஞ்சின்னு நம்ம அந்த பாடலில் சொன்னோம், நாலடியார் பாடலில் சொன்னோம். அதே போல் ஆடவர்களும் அந்த காலத்தில் பூக்கள் தோல் அணிஞ்சிருப்பாங்க, அதையும் கூட நம்ம சொன்னோம். கல்வி அழகே அழகுன்னு சொன்னதையும் பார்த்தோம், தான் செல் உலகத்து அறம் அழகு அப்படின்னு சொன்னதை பார்த்தோம், அணின்னு சொன்னதை பார்த்தோம். இங்க காதில் அணி கடுக்கணிட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆகையினால கடுக்கன் அணிகிற பழக்கம் தமிழ்நாட்டில் 18-19 நூற்றாண்டுகள்ல ஏன் இன்றும் கூட இருக்கிறது. கடுக்கன் அணிதல் என்பது ஒரு விதமான தமிழ் பண்பாட்டு குறியீடு, அதை அணிவோம், அது முகத்தினுக்கு அழகாக இருக்கும் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
கூத்தே உன் பெண்மை அழகு, பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தே உன் பெண்மை அழகு கட்டுரையின் தொடர்ச்சி. கூத்தில் நான் பெற்ற அறிவு அனுபவத்தினாலும் மிக முக்கியமாக அன்னிய அண்ணாவியார் மூலமும் பெற்றுக்கொண்ட அறிவாகும். எனது வடமோடி தளத்தை அறிந்த பேராசிரியர் கைலாசபதி தென்மோடி முறையான ஒரு அண்ணாவியாரிடம் பழகி கொள்ளும்படியும் ஆலோசனை கூறினார். அதன் விளைவே நான் நாகமணி போடி அண்ணாவியாரிடம் தென்மோடி குத்தை பழகியமே ஆகும். கலாநிதி பட்ட ஆய்வுக்காக நான் மட்டக்களப்பில் அன்று அண்ணாவிமாராயிருந்த பலரை சந்தித்தேன். ஒருவர் போல் ஒருவர் இல்லை. கூத்து பற்றி அறிவில் அனுபவத்தில் ஆளுக்கால் வேறுபாடு இருப்பதை இலகுவாக என்னால் அவதானிக்க முடிந்தது. அனைவரிடமும் இக்கூத்து தாளக்கட்டுகளை கேட்டு அறிந்தமையினாலும் சிலரிடம் ஆட்டங்கள் பழகியினாலும் ஓரளவு எல்லா தாளக்கட்டுகளையும் என்னால் அறிய முடிந்தது. இக்காலகட்டத்தில் நான் தென்மோடி கூத்தினை நாகமாணி போடி அண்ணாவியாரிடமும் மாத்திரமன்றி வந்தாறுமூலை ஆறுமுகம் அண்ணாவியாரிடமும் கேட்டுக்கொண்டேன். முக்கியமாக நாகமாணி போடி அண்ணாவியார் குறிப்பிடக்கூடியவர். சீலாமுனையில் மேலும் வடமொழி கூத்தினை தங்கவேல் அண்ணாவியார், கிருஷ்ணபிள்ளை அண்ணாவியார் ஆகியோரிடமும், அமிர்தகலியில் தம்பிப்பிள்ளை அண்ணாவியார், சதாசிவம் அண்ணாவியார் ஆகிய அண்ணாவிமாரிடமும் கற்றுக்கொண்டேன். இக்காலகட்டத்தில் வடமோடி தென்மோடி கூத்தின் தாளக்கட்டுக்களை அறிவதிலும் பாடல்களின் இசையை அறிவதிலும் கூடிய அக்கறை எடுத்தேன். தாளக்கட்டுகள் ஊருக்கோர் வேறுபட்டிருந்தன. தாளக்கட்டுகளை அவர்கள் ஒவ்வொருவரிடமும் உச்சரித்த முறையில், ஆடிய முறையில், பாடல்களை பாடிய முறையில் ஊருக்கூர் வேறுபாடு உண்டு என்பது தெரிய வந்தது. இந்த வேறுபாடுகள் ஒரு வகையில் கூத்தின் பலம் என விவாதிக்கலாம். அதுவே ஒரு பலகீனம் என்றும் விவாதிக்கலாம். அது அவரவர் கருத்தியலை பொறுத்தது. நாட்டிய சாஸ்திர பாடாந்திரமும் கூத்து நூலின் பாடாந்திரமும் வாய்மொழியாகவே இருந்துள்ளன. பின்புதான் அவை எழுத்துரு பெற்றன என்பதை அனைவரும் அறிவர். அதேபோல பரத நடனத்தின் அசைவுகள், கர்நாடக ஸ்வர வரிசைகள் எல்லாம் வாய்மொழியாகவே இருந்திருக்கின்றன. அதனால் அவற்றின் பல பாணிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாயிற்று. ஆனால் அவை எழுத்தில் வந்தபின் அவை திட்டவட்டமான ஓர் ஒழுங்கு முறை பெற்றன என அறிகிறோம். கூத்தின் ஜதிகளும் பாடல் முறையும் இவ்வாறு வாய்மொழியாகவே இருந்தன. இதனால் பிரதேசத்திற்கு பிரதேசம், ஊருக்கு ஊர் கூத்து நிகழ்த்து முறையில் வேறுபாடுகள் காணப்பட்டன. இவற்றை ஓர் ஒழுங்குக்குள் குணரும் சூழலும் வாய்க்கவில்லை. இதனை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி தொகுக்கும் ஆட்களும் தோன்றவில்லை. வாய்த்திருப்பின் இக்கூத்து எப்படி வளர்ந்திருக்கும் என இப்போது நினைத்து பார்க்கிறேன். இவ்வகையில் எனது கலாநிதி பட்ட ஆய்வில் நான் எடுத்த முயற்சியே வடமோடி தென்மோடி தாளக்கட்டுகளையும் ஆட்ட முறைகளையும் எழுத்தில் வடித்தமையாகும். அந்நூலில் நான் அன்று கேட்ட பார்த்த தாளக்கட்டுகளும் ஆட்டக்கோலங்களும் தரப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கூத்தின் தாளக்கட்டுக்களை தனது மட்டக்களப்பு கூத்து பற்றிய கட்டுரைகளில் பேராசிரியர் வித்யானந்தனும் வித்வான் வி சி கந்தையாவும் தந்திருப்பினும் அவற்றை விட கூடுதலான முறையிலும் ஒழுங்கான முறையிலும் எனது ஆய்வகத்தில் தரப்பட்டுள்ளதை அதனை படித்தோர் அறிவர். இது 1988 மட்டக்களப்பு மரபுவழி நாடகங்கள் என்ற நூறுலூவிலும் வந்திருக்கிறது. 2010 நோர்வேயில் ஒஸ்லோ நுண்கலைக் கல்லூரி அழைப்பில் அங்கு சென்று அங்கு பரதம் பயில வரும் மாணவர்களுக்கு கூத்து பழக்கிய போது பரதம் பழக்குவது போல் படிப்படியாகவும் இலகுவாகவும் கூத்தை பழக்கும் முறை பற்றி ஒரு வடமொழி கௌத்து கைநூலை எழுதினேன். அதனை ஒஸ்லோ நுண்கலைக் கல்லூரி வெளியிட்டிருந்தது. கூத்து ஆடல் பாடல் பழக்குதல் பற்றி தமிழில் வந்த முதல் கைநூல் அதுவாகும். அதன் பெயர் கூத்துக்கலை என்பதாகும். இது 2012 வெளிவந்தது. வாய்மொழியாக வழங்கும் ஒரு கலையை எழுத்துக்குள் கொணரலாம் என வினா எழுப்பினர் பலர். அவர்கள் சொல்வதில் உண்மையுண்டாயினும் வாய்மொழியில் அமைந்த சங்க இலக்கியங்கள் எழுத்தில் வந்தமையும் உலகப்பெறும் இலக்கியங்கள் வாய்மொழியிலிருந்து எழுத்து மொழிக்கு வந்தமையும் எனக்கு தெம்பு தந்தன. வாய்மொழி அழிந்துவிடும் அல்லது மாறிவிடும், எழுத்து நிலைத்து நிற்கும் மாறாது. எனவேதான் கூத்து தாளக்கட்டுக்களையும் ஆட்ட முறைகளையும் எழுத்தில் போட நினைத்தேன். நான் போட்ட ஒரு வகை அது சரியான முறை என நான் கூற மாட்டேன். இன்னும் அதில் ஆட்ட முறைகள் தாளக்கட்டுகள் இருக்கலாம், அவையும் போடப்பட வேண்டும். நான் தொடக்கி வைத்தேன், அவ்வளவே. கூத்தே உன் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
your language, your interests, your community on Planet Audio.